இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை படையல் கறி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. நா சிவநேசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இது ஆனந்த விகடனில் வந்த கதை. இந்த கதையை படிக்கும்போது கண்மணி குணசேகரன் ஐயாவோட பிராது தொகுப்பு தான் ஞாபகம் வந்தது. அதில் அது மாதிரி நிறைய ஐயனார் பற்றியும் முனியாண்டி பற்றியும் நிறைய கதைகள். அதே மாதிரி தான் இந்த கதையும். கருப்புசாமிக்கு ரொம்ப சலிப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த சாமிக்கு இவ்வளோ சலிப்பாக இருந்ததே கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் ரொம்பவே மாறி போயிருந்தது, பார்த்து அவரால் ஜீரணிச்சிக்கவே முடியல. அவர் மேலே விரித்து போட்டிருந்த ஆஸ்பெஸ்டாஸ் கூரையை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் அதிகமாக நேசிக்கிற ஆலமரத்துக்கும் இவருக்கும் நடுவில் அது பெரிய தடையாக இருந்தது. முதல்ல தங்காங்கிட்ட சொல்லி இந்த கருமத்தை பிச்சு எறியணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். அவரே நினச்சா கூட செஞ்சிடலாம் தான். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அவருக்கு எந்த பொருள் மேலேயோ எந்த விஷயத்த மேலேயும் பெருசாக ஆர்வம்லாம் இல்லை. ஆர்வம் இல்லாத எந்த விஷயத்தையும் அவர் செய்கிறதும் இல்லை. இவருக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்க மேலே ஒரு தீராத கோபம் இருந்தது கருப்பசாமிக்கு. என்னென்னா எல்லாரும் அவரை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவருக்கு தோணிச்சு. தனியாகவே வாழறதுங்கிறது எவ்வளோ பெரிய நரக வேதனைன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா தினம் தினம் விளக்கேற்றி வச்சு வாரத்துக்கு ரெண்டு பூசை போட்டு அவர் அலங்காரமாக பார்த்துக்கிட்டதெல்லாம் அந்த காலம் மாதிரி ஆயிடுச்சு. அதுவே அமாவாசை பௌர்ணமின்னு குறைஞ்சி இப்போ மாதத்துக்கு ஒருக்கா வெறுன வெத்தலை பாக்கு வச்சு பத்தி கொளுத்துறதோட சரி, அது கூட வலிக்குது சில பேருக்கு. இது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு அவர் யோசித்து பார்க்க ஆரம்பித்தார். எப்போ ஆரம்பிச்சதுன்னு யோசிக்கும் போது அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. தெக்கூர் நடராசமாம சங்கரந்தான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இவரை படம் பிடிச்சான். இவருக்கு சுத்தமாக அதுவே பிடிக்கல. அதுலேருந்து நடராசனோ அவனோட சுத்தசனமோ இவரை பார்க்க வரதே நிறுத்திட்டவனுங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், படம் பிடிச்சிட்டு போனவன் டவுன் கடையில் கொடுத்து ஃப்ரேம் போட்டு வீட்லேயே வச்சுக்கிட்டானுங்களாம். அங்கேயே வேண்டிக்கிறதான். ஏன்னா இங்கே வந்தால் ஒரே பூச்சி பொட்டா மேயறதுனால வாரா வாரம் வர முடியலன்னு தக்காங்கிட்ட சொல்லியிருக்கான். அதையும் தக்கான் ஒரு நாள் வந்து புலம்பிட்டு கிடந்தான். நல்லா படையலில் இருக்கிற சேவக்கறியும் சேவத்தலையும் உரு உருன்னு உறிஞ்சி திங்கும்போது மட்டும் இந்த பூச்சி பொட்டுலாம் கண்ணுக்கு தெரியலையாடா அப்படின்னு அவனை உதைக்கலாம் போல் இவருக்குள்ளே ஒரு வெறி வரும். ஆனால் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, முனி அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாக்கா வச்சு ஓட ஆரம்பிச்சுடுவானுங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கிற விருந்து கூட கிடைக்காது. இப்படிலாம் கருப்புசாமிக்கு தோணிக்கிட்டு இருக்கு. கருப்புசாமி என்ன பண்ணிச்சு, ஒரு தடவை களரம்பட்டி எல்லையில் இருக்கிற அய்யனாரை பார்த்த உடனே பேசலான்னு கூப்பிடுது. அந்த சாமி இதாண்டா சாக்குன்னு வந்து உட்கார்ந்தது தான். அப்படி ஒரு புலம்பல் அய்யனாருக்கு, அவ்வளோ புலம்பல் இருந்தது. கேட்ட இவருக்கே பாவமாக போச்சு. இதென்னடா அது, கொடுங்கனாவாக இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. சொன்னதை நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்கவும் முடியல. விஷயம் என்னென்னா இதுதான், களரம்பட்டி அய்யனாரை குடி தெய்வமாக கும்பிட்ற சனம் பூராவும் மேற்க இருக்குது. அது இருக்கும் ஒரு 500 உருப்படி. வருஷம் ஒருக்கா என்ன கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் நிற்காமல் வந்திருந்து முரட்டு கெடாவாக வெட்டி படையல் போட்டு சாப்பிட்டு அவங்க ஊர் கதையை உறவு கதையெல்லாம் பேசுவாங்க. மாதக்கணக்காக காக்கா குருவி மந்தியை தவிர ஒரு நாதியும் இல்லாமல் இருக்கிற அவருக்கு அந்த எலும்பு கடிச்சிக்கிட்டே அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதே சுகமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னடான்னா, தை அம்மாசிக்கு எல்லாரும் வந்திருக்கானுங்க. வழக்கம் போல் பூசையெல்லாம் போட்டிருக்கானுங்க. ஆனால் என்றைக்கும் இல்லாத குறையாக தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இவருக்கு எப்பவும் படைக்கிற எந்த விஷயம் அங்கே காணும். இவரும் உட்கார்ந்த மினிக்கே எட்டி எட்டி பார்த்துருக்காரு. பின்னாடி வண்டி வாகனத்துலேயாவது கட்டி எடுத்துகிட்டு வரானுங்களான்னு இவருக்கு ஒரு நினப்பு. ஆனால் இவனுங்க வெறும் பழம் தேங்காய் தட்டை நீட்டதுமே இவருக்கு லேசாக சுருக்குன்னு இருந்திருக்கு. சரி, இன்னைக்கு என்னமோ தப்பாக படுது அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்தில் மூத்தவன் நல்லு வந்து முன்னாடி நின்று ரொம்ப நேரமாக கும்பிட்றான். அப்புறம் என்ன நினச்சானோ தெரியல, பொசுக்குன்னு குனிஞ்சிட்டு வரட்டு வரட்டுன்னு சுரண்டி ஒரு கைப்பிடி செம்மண்ணை எடுத்து இடுப்பில் துண்டில் கட்டுறான். இவருக்கு ஒன்றும் புரியலை. பார்த்துக்கிட்டே இருக்காரு ஐயனார். ஏழை ஐயனாரப்பா, 10-12 கல்லுக்கு அப்பால் இருந்து எங்களால் இங்கே நான் பூசை போகிற வர முடியல சாமி. அதான் இப்போ மண் எடுத்துக்கிட்டு போய் அங்கேயே செலவச்சு தொழலாம்னு 8 பங்காளியெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். எதுவும் தப்பாக நினைக்காம எங்கள் கூட வந்து அங்கே இருந்து எங்களை காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லி நெடுஞ்சாண்டையாக கீழே விழுந்து கும்பிட்றான். இவருக்கு வந்துச்சு பாரு கோபம், ஐயனார் சாமிக்கு வந்துச்சு பாரு கோபம். ஏண்டா பொணத்து தலமாட்டில் இருக்கிற வெத்தலையை திருடி தின்ன விரும்பையில, என்னடா இது அநியாயம் அக்கிரமோ? இந்த மாதிரி கொடுமை ஊரில் நாட்டில் எந்த சாமிக்காச்சும் நடக்குமாடா? குடியசாமி இருக்கிற இடத்துக்கு நீ வரமாட்ட, நான் ஓ இடத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி ஏறி மிதித்து கொடலை அப்படியே பிதிக்கிடலாங்கிற அளவுக்கு அவருக்கு ஆங்காரம் வந்துச்சு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் பல்ல கடிச்சிட்டு பாவமாக உட்கார்ந்துருந்தார். இந்த கதையை ஐயனார் சொல்லி கருப்புசாமி கேட்க அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்படியே தன்னோட கதையும் அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. கருப்புசாமிக்கு தன்னை இப்படியே விட்டுட்டு போன சனமெல்லாம் அவர் நினப்பில் அப்படியே வந்து அழுத்த ஆரம்பித்தாங்க. அவனவன் அப்பன் பாட்டன் எல்லாரும் பண்ணின பூசையோட மகிமை அப்படி. அந்த காலத்தில் ஒரு ஐப்பசி மழை வெள்ளம் வந்து ஊரே அடிச்சுக்கிட்டு போன அன்றைக்கி ராத்திரி இப்போ மேற்க போன அந்த குடியோட முப்பாட்டம் காணியை இவர் காலை பிடிச்சிக்கிட்டு அப்படி கேவி கேவி அழுதுருக்கான். ஐயோ என் சாமியை விட்டுட்டு எங்கேயும் நான் வரமாட்டேன், நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட காலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி கதறினான். அவன் அழறதை பார்த்துட்டு பொண்டு பொடுசுங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் அழுவுது, எல்லாரும் அழுகுறாங்க. சீக்காலியாக வண்டி படப்பில் கிடக்கிற கிழவனும் அழுகுறான். இதுங்கெல்லாம் அழுகிறதை பார்த்துக்கிட்டு இவருக்கும் அப்படியே அழுக முட்டிடுச்சு. எல்லாம் அந்த வருண பகவானால் வந்த வென. அத்தனை சாமி போய் பிராது கொடுத்தும் குசும்பு பிடிச்சவன் எப்போ பாரு இந்த இடத்துலையே திரும்ப திரும்ப இங்கேயே மழை அடிச்சு விட்றானே பாவி மவன்னு இவருக்கு அப்படி கோபம் வந்தது. என்ன பண்ணுறது, நட்டாத்தில் வேற தண்ணி ஏறிக்கிட்டே போகுது, புள்ள வேற இப்படி காலை பிடிச்சிட்டு கிடக்கிறதுனால கட்டின 16 வண்டியும் போகாமல் அப்படியே காத்து கிடக்குது. வேற வழி அவருக்கு தெரியல. போய் நல்லா புழங்கடாப்பா அப்படின்னு சொல்லி தலையில் இருந்த ரோசா பூவை எடுத்து எரிஞ்சார். சாமியே பூ கொடுத்து சைனம் சொல்லிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு காணியினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இவருக்கு மனசே ஆறலை. மின்னல் வெளிச்சத்தில் அவங்க போகிறதையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தார். அப்போ கருப்பசாமிக்கு தோணுச்சு, இதுக்கா 800 முனியை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சு ஊனாங்கொடியில் 6 கையை 4 காலை இறுக்கி கட்டி குன்னாமலையம் பொந்தில் கொண்டு போய் அடைச்சி வச்சேன். இப்படி ராத்திரியோட ராத்திரியாக ஓடுறாக ராசா மாறுங்க. எதுக்கு ஊரை சுற்றி காரை அடைச்சி உசுறு விட்ட பின்னாடியும் தினமும் சுற்றி சுற்றி வந்து காவை காத்தேன் அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு துக்கம் துக்கமாக வந்தது. வண்டி தடம் போனது கூட மறுநா பெஞ்ச மழையில் மிச்சம் இல்லை. அதோட சரி, அதுக்கப்புறம் எப்படா வண்டி சத்தம் கேட்கும், எப்படா அபிஷேகம் நடக்கும்னு வெறிச்ச பார்வையோடு உட்கார்ந்துருப்பார். அக்கம் பக்கம் ஏதாவது கேட்பாங்களோ அப்படிங்கிற அச்சம் கூட இருக்கும். அதனால் வேட்டைக்கு கூட போனதில்லை. ஆனால் அதுக்கப்புறம்தான் கொஞ்ச நாள் கழித்து தான் விஷயமே அவருக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இதே நிலைமை தான் எல்லா சாமிக்கும், இவரை மாதிரியே புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இவருக்கு மனசு வெடிச்சு போகிற மாதிரி நோவுது. இப்போதைக்கு வெளியே பழைக்க போகாமல் அங்கேயே குடியிருக்கிறது தங்கானோட வம்சாவளி மட்டும்தான். அதனால் அவனையே பூசை செய்ய விட்டாச்சு. இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களையும் பார்க்கணுன்னு அப்பப்போ கருப்புசாமிக்கு ஆசை வரும். இத்தனை வருஷத்தில் குடியிருக்கிற இடம் எவ்வளவோ மாறிப்போச்சு. சுற்றிலும் சிமெண்ட்டு கல் சுவர், அதுக்கு மேலே ஆஸ்பெஸ்டாஸ் சீட் அட்டையை மாட்டி விட்டுட்டானுங்க. ஆலமரம் ஒசர போகிறதுக்கு மட்டும் அதில் ஒரு ஓட்டை. உண்டியல் உபதெய்வங்கள்னு அப்படியே படி எடுத்து காத்தாயி ராக்கன்னு அவங்க வேற நட்டு வச்சாச்சு. உள்ள தெய்வத்துக்கே ஒன்றுத்தையும் காணும், இதில் இவனுங்க வேற அப்படின்னு இவருக்கு சலிப்பாக இருந்தது. ஆனால் கருப்புசாமிக்கு வழக்கத்துக்கு மாறாக என்னமோ ஒரு குறுகுறுப்பு, ஏதோ மனசுக்குள்ள ஒரு சொடுக்கு விழுந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே டெம்போ வந்து நிற்குது. உள்ளேருந்து திபு திபுன்னு ஒரு கூட்டம் இறங்கிச்சு. அட்ரா சக்க அப்படின்னு இவர் தடையை தட்டிக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்த மாதிரி இவருக்கு இருந்தது. பூசை சாமானை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே தங்கா எங்கேருந்தோ ஓடி வரான். வர்றவனுங்க மூக்க வகையறான்னு பார்த்தவொடனே தெரிஞ்சது. அரியலூருக்கு மேற்க சேலம் பக்கமாக குடி போனவங்க இவர் அடையாளம் கண்டுக்கிட்டார். என்னையா வெள்ளிக்கிழமையில் கடா பிடிச்சி ஆந்திருக்கீங்க அப்படின்னு தக்கா கேட்டவுடனே இவருக்கு திக்குன்னு ஆகி போச்சு. கருப்புசாமிக்கு ரொம்ப கோபமாக வந்தது. அட விளங்காத பயலே, உள்ளூர்காரனுங்க வெறும் பத்தி கற்பூரம், மிஞ்சி போனால் தேங்காய் பழத்தோட பூசியை நிறுத்திடுறானுங்க. எப்போவாச்சும் ஒரு நாள்
மாமியார் சாகணுன்னோ பக்கத்து வீட்டுக்காரன் பேதி பிடுங்கி படுக்கையில் விழுணுன்னோ சேவை வேண்டுதல்னு வரும். அதுவும் பாதி நடக்கும், பாதி நடக்காமையும் போகும். அப்படியே அறுத்தாலும் சேவை தலையும் ரத்தமும் தான் இங்கே. படையலுக்கு சேர்த்த அந்த கை கால் கழுவிட்டு வந்து உட்கார்ந்தது கூட அதுக்குள்ளே கூடையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவானுங்க. அப்புறம் தலையாச்சும் திங்களான்னு பார்த்தா அந்த தலையை எடுத்துக்கிட்டு தக்காமல் போயிடுவான். இதுதான் நடக்கும். இவருக்கு இப்போது இன்றைக்காச்சும் ஒரு புடி பிடிக்கலான்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நிறுத்திடுவான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. மனசுக்குள்ளே சராமாரியாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவன் அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்புறமா தக்கான்னு சொன்னால், சரி சரி தூரத்துலேருந்து வர்றீங்க செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு அப்பாடான்னு ஆச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் கூட ரொம்ப நேரம் நினைக்கலை. அதுக்கப்புறம் ரெண்டு மினி ஆட்டோ வந்து நிற்க, அதிலிருந்து திமு திமுன்னு ஒரு 100 பேர் ஆட்டம் இறங்கி வந்துடுறாங்க. அப்புறம் கெடா பார்த்தா ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அதுவும் ஒரு 15 கிலோ தேரும். இந்த தடவையாச்சும் படையல் ரொம்ப நிரம்ப கறி வரும்னு நினச்சா அவருக்கே ஒரே கசப்பாக போச்சு. சரி, பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்தா ஒரு குட்டி வண்டி. அதிலிருந்து இந்த கூண்டுலேருந்து என்ன வருதுன்னு பார்க்குறாரு. நாட்டுக்கோழி வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பூரா பண்ணைக்கோழி தான் வந்தது. அதுவும் இவருக்கு ஆகாது. என்னடா இப்படி பூராவும் கஞ்சப்பயல்களாக இருக்கானுங்களேன்னு இவருக்கு ஒரே வருத்தமாக இருந்தது. கறி பத்தாத சமயத்தில் நம்ம பயலுகளை நல்லா விருந்து தின்னுட்டு போகட்டும்னு படையல் இலையை ஒதுக்கி கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்காக காலம் பூராவும் வெறிஞ்சாத்தில் புரட்டி புரட்டி தின்றது இவருக்கு அழுத்து போச்சு. இன்றைக்கி எப்படியாவது ஒரு புடி பிடிச்சிடணும்னு அவர் நினச்சார் சாமி. அப்புறம் வேலையெல்லாம் கிடுகிடு நடக்க ஆரம்பிச்சிது. பூசை வேலையை ஒரு பக்கம் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் கெடாவை குளிப்பாட்டி கிள்ளுச்சரம் பூட்டி கொண்டாந்து முன்னாடி நிறுத்தினாங்க. தீர்த்த தண்ணியை தெளித்ததுமே கெடா இவரை பார்த்து ஒரு பார்வை பார்த்துது. இத்தனை பேரில் உமக்கு ஒரு நல்லி எலும்பு கூட தேராதியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அந்த கெடா பார்த்தது. தக்கா வந்து பெரிய வெட்டருவாளை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து நின்னான். ஒரே நிமிஷம்தான் இவர் தங்காங்க மேலே ஏறி இறங்கினார். விசுக்குன்னு அருவா இறங்கவும் தலை உருண்டோடி இவர் காலடியில் வந்து விழுந்தது. கெடைய அப்படியே இடப்பக்கம் இருக்கிற வாத மரத்தில் கட்டி தோலை உரிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் வெள்ளைப்பூண்டு அரைக்கிற வாசம் நாசியை தொலைச்சுது. அடாடா எத்தனை மாதம் ஆகுது. போன ஆடிக்கு மயில் வகையரா வந்து பேரப்பிள்ளைங்களுக்கு மொட்டை அடித்தப்போ வச்ச விருந்து இந்த ஆடியே வரப்போகுது அப்படின்னு சாமி யோசிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்தில் கறியை சதுர சதுரமாக வெட்டி அவங்க ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அடுக்க ஆரம்பித்தாங்க. மூக்கனோட பேரன் வகையராலாம் வந்து காதில் கிசு கிசுக்குறாங்க. டே பையா, கூட்டம் 200 தாண்டிடும் போல இருக்கே, கறி பத்துமா தெரியலையே அப்படின்னு. அதுக்கு என்ன பங்காளி, நீ போய் குடல் தலையை பொசுக்கி எடுத்தா அதையும் ஆஞ்சி கலந்து விட்டுடுவோம் அப்படின்னு அவர் பக்கம் சொல்கிறான். பொழுது சாய ஆரம்பிச்சது. படையல் வச்ச கறியை அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு சாமி. மனசே சரியில்லை அவருக்கு. 2 துண்டாவது தனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. 2 துண்டு கழுத்தெலும்பு, 1 தலை துண்டு கொஞ்சம்தான் போட்டு ஏதோ விளாவி வச்சிருக்காங்கனுங்க அப்படின்னு அவங்க சமையலை பார்த்து அவருக்கு அலுப்பாக இருந்தது. அப்படியே திரும்பி காத்தாயி ராக்க எல்லாரையும் பார்க்குறாங்க. அதுங்க பாட்டுக்கு கையை கட்டிக்கிட்டு பாவமாக இவரையே பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. சாமிக்கு என்ன தோணுச்சுன்னா, வேண்டுதலை பெருஞ்சுமையாக வச்சு நிற்கிறான் மூக்கனோட பேரன். கற்பூரம் அணையறதுக்குள்ளே இலைகளை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவருக்கு முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அங்கே இருக்கிறதுலையே தொத்தலாக சின்னதாக பார்க்குறாரு. ஆவுடையப்பனோட மவ வயத்து பேரன் தான் நிற்கிறான். 10-12 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. தபால்னு அவன் மேலே தாவி ஏவுறாரு. அவர் மேலே அந்த பையன் மேலே ஏறின உடனே பெரிய இலையாக விரித்து ஒத்த காலை மடக்கி மறுக்கால் நீட்டி கறிச்சட்டி முன்னாடியே உட்கார்றாரு. டே வயிறும் பயலுகளா, பொங்க சேர்த்த அந்த பொங்கின சோத்தை அள்ளி வைங்கடா அப்படின்னு கத்து கத்துன்னு கத்துறார். பூராசனமும் ஓடி வருது. ஐயையோ என்ன குத்தம் வந்துச்சோ அப்படின்னு பொம்பளைங்கள்லாம் பதறாங்க. மூக்கம்மாவன் ஓடி வந்து கற்பூரம் பொருத்தி காமிக்கிறான். குண்டா சோத்தை அள்ளி அள்ளி வச்சு குழம்ப மொண்டு மொண்டு ஊத்துறான். இவர் கண்ணு கறிச்சட்லியே இருக்குது. டக்குன்னு ஓடி போய் கறியை அப்படியே கும்பமாக கொண்டு வந்து அவனோட சோத்து மேலே போடுறாங்க. இவர் கீழே குனிஞ்ச இலையை பார்க்குறாரு. நல்லா செவை செவன்னு எண்ணெய் மதக்கிற கறி. அவர் வேகமாக அதை ஒவ்வொரு துண்டாக எடுத்து எடுத்து வாயில் வச்சு கடிச்சு இழுக்கிறாரு. இஞ்சி பட்ட செலவு வாசத்தையும்
மீறி அந்த வெந்த கறியோட ருசி அவர் நாக்கில் அப்படியே இருக்கு. இவருக்கு 200 வருஷத்துக்கு முந்தி நடந்த அந்த படையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சித்திர மாதம் வச்ச கறி விருந்து ஞாபகத்துக்கு வருது. இப்பெல்லாம் 3 இலை படையலை போட்டு 2 பானை சாராயம் வச்சு தொழுதுட்டு ராத்திரி முழுக்க சாமி கூச்சமில்லாமல் கொண்டாடட்டும்னு ஒதுங்கி போயிடுவானுங்க. அன்னைக்கு ராத்திரி நிறைஞ்ச பௌர்ணமி அப்படிலாம் இருக்கிற இடத்துக்கு மேற்க வட்டப்பாறை தான் கரடாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஐயனார் முத்தையான்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து தின்னதும் பானை சாராயத்தை போட்டி போட்டு குடித்ததெல்லாம் இவருக்கு நினைவில் வருது. அதெல்லாம் நினைக்கும்போது இவருக்கு கண்ணில் அப்படியே கண்ணி தழும்பிடுச்சு சாமிக்கு. அங்கே சிலைக்கு அடியில் இருந்த குவாட்டரை கை காட்டுறாரு. தங்கானுக்கும் ஒன்றும் புரியல. ஓடி போய் எடுத்தாந்து நீட்டுறான். ஒரு சிறுவண்டு பையன் மூடியை திறந்து வீசிட்டு கப கபக்குன்னு அண்ணாந்து குடிக்கிறத கூட்டமே வேடிக்கை பார்க்குது. கிட்டத்தட்ட காவாசி கறி பையனோட தொண்டையில் லபக் லபக்னு இறங்கிட்டே இருக்கு. கூடியிருக்கிற கூட்டம் நமக்கு ஒரு 2 துண்டாச்சும் மிஞ்சுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நம்ம சாமி தான் இறங்கியிருக்கா, நம்ப முடியலையே அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. ஏதாவது சாமி கூத்தம் ஆயிடுச்சா அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. மூக்கனோட பேரம் பொண்டாட்டி நெடுஞ்சாண்டையாக விழுந்து கதர்றா. சாமி உனக்கு என்ன குறைனாலும் செஞ்சிடுறோம், எங்கள் பிள்ளைய விட்டுடு அப்படின்னு. தங்கம் குறுக்கால பூந்து திடமாக மறுக்கிறான். இது நம்ம சாமியே கிடையாதுங்கிறேன், எல்லாரும் இந்த புலம்பு புலம்புறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் அவன் பேசுகிறான். இப்போ ஒருத்தர் வந்து பையன் வண்டியை விட்டு இறங்கினதும் வயிற்ற கலக்குதுன்னு தெக்க இருக்கிற ஆற்றுக்கு ஓடினாங்கிற விஷயத்த சொல்லவும் தங்கம் பலமாக சிரிக்கிறான். அதானா பார்த்தேன், நம்ம கருப்பு பண்ணுற வேலையே இல்லையே இது அப்படின்னு. கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு. இந்த வெண்ணாத்து மேட்டில் இசிறி மரத்தில் தான் 4 தலைமுறைக்கு முன்னாடி குடியேறின பலித்த முனி தங்கியிருக்கு. போகிறவன் வரவனெல்லாம் பிடிச்சி அதை ஆட்டுற ஆட்டை தாங்க முடியல, அதை பண்ணின வேலை தான் இது அப்படின்னு அவர் சொன்ன உடனே சாமிக்கு கருப்பு சாமிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா என்னடா இது, நாம் பண்ணின வேலைக்கு பலித முனியை சாட்டுறாங்களே அப்படின்னு அவருக்கு மனசு குறுகுறுத்துது. இருந்தாலும் வெளியில் காட்டிக்காம மிச்ச சொத்தத்தையும் சாப்பிட ஆரம்பித்தார். தங்கம் போய் எருகமிழாரை பறிச்சுக்கிட்டு வர்றத பார்த்தவர் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே கீழே சாஞ்சி விழறாரு. தங்கம் கிட்ட ஓடி அந்த தொட்டு தூக்குறான் அந்த பையனை. அந்த பையன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மெதுவாக எழுந்து உட்கார்றான். அவனுக்கு தண்ணி கொண்டாந்து குடிக்க தர்றாங்க. அவன் எழுந்த உடனே அந்த பையன், சின்ன பையன், தாத்தா பசிக்குதுன்னு அழுவுறத பார்த்த உடனே கூட்டமே தகச்சி போச்சு. அப்பாடா பையன் தெளிஞ்சிட்டான், நம்ம கோயிலுக்குள்ளேயே சேட்டை செஞ்ச அதை கருப்பு சும்மா விடுவாரா, இந்நேரம் ஆற்றை தாண்டி பலித்த முனியை விரட்டி அடிச்சிருப்பார், அதுவும் ஒரு பூதகணம் தானே, பாவம் தின்னுட்டு போகட்டும்னு இவ்வளோ நேரம் விட்டுருப்பார் சொல்லிக்கிட்டே அந்த பையன் நெத்தியில் திருநூறு பூசி விடுறாங்க. அப்புறமா எல்லாரும் பெருமூச்சு விட்டுட்டு போய் பந்தியில் உட்கார்றாங்க. கருப்பு சாமிக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல அப்படின்னு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் தேவையில்லாமல் பலித முனி மேலே பழி விழுந்துடுச்சேன்னு ஒரு சின்ன வருத்தம் அவருக்கு இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு முடித்து சட்டிப்பானையெல்லாம் கழுவி வண்டியில் ஏற்றிட்டு சாமியை விழுந்து கும்பிடுறாங்க. பல வருஷத்து பசி ஆறின சந்தோஷத்தில் கருப்பும் மனசார எல்லாருக்கும் ஆசி வழங்குறாரு. வண்டியை திருப்பி ஒவ்வொருத்தராக போய் ஏறவும் மறுபடியும் அந்த இடம் வெறிச்சுன்னு போச்சு. அந்த வண்டி கிளம்பி போன திசையே பார்த்துக்கிட்டு நிற்கிறார். மனசு பூரா தனிமை. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறமா திரும்பி கோவிலை பார்த்து நடக்கிறார். வேப்ப மரத்தில் ஆளரவம் தெரிஞ்சு நிமிந்து பார்க்குறாரு. நிலா வெளிச்சத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னே தெரியல. யார்ராவன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த உருவம் உச்சியிலேருந்து தொப்புன்னு குதிக்குது. நடுங்கிற குரலில் நான் தான் சாமி அப்படின்னு சொல்லுது. இவருக்கு யாருக்குன்னு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பலித்த முனி தான் அது. இவர் என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே பார்க்குறாரு. அவனே அழற குரலில் பேசுகிறான், நீங்கள் செஞ்சது நியாயமா சாமி அப்படின்னு. இவர் பேசாமல் தலையை குனிஞ்சிக்கிறாரு. ஓடையோரம் வர்றவங்க போகிறவங்க கொண்டுட்டு போகிற கருவாட்டு சோறு கம்மங்கஞ்சின்னு எதை கிடச்சாலும் உங்களை விட்டுட்டு தின்னிருக்கேனா நான் அப்படின்னு அவன் கேட்கும்போதே அவனுக்கு குரல் தேம்புது. இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூனி போகுது. ஊருக்குத்தான் நான் சேட்டை, நீங்கள் சாமி நெசத்தில் அப்படியா சாமி, என் மேலே பழி போடுறவங்கக்கிட்ட உங்களால் ஒரு வார்த்தை அவன் இல்லை நான் தானே சொல்ல முடியல சாமி அப்படின்னு அது கேட்குது. இவருக்கும் வருத்தம் தாங்காமல் கையை நீட்டிக்கிட்டு கிட்ட நெருங்குறாரு. இல்லை சாமி, என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போகிறேன், எனக்கு மனசே ஆறல சாமி அப்படின்னு சொல்லிட்டு விசுக்குன்னு மரத்தில் ஏறி தாவுறான். அடுத்த நிமிஷம் காணோம். டே முனியா, போகாதடா டே டேன்னு கருப்புசாமி கத்துறாரு. இவரும் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஆளரவமத்த அந்த காட்டில் அவனுக்கு இவரும் இவருக்கு அவனும் தான் பேச்சு தொன்ன. டே முனியா, என்னை விட்டு போகாதரா அப்படின்னு கத்துற சத்தத்தில் காடே அதிருது. வடக்கத்திய காற்று வேகமாக அடித்து காஞ்சலைகளை உலுக்கி விடுது. காணாததை கண்ட மாதிரி நிலா அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குது.